திருச்சிற்றம்பலம்,
வணக்கம்.
வணக்கம்.
இப்போ நம்ம ஐயாறப்பர் அப்படிங்கிறவரை சந்திக்கிறோம். அவங்க வந்து நெடுங்காலமாக வந்து திருவையாறு தேவஸ்தானத்தில் ஐயாறப்பர் திருக்கோவிலில் அந்த கோவிலோட ஆஸ்தான சிற்ப ஸ்தபதியாக இருக்கோங்க. அவங்ககிட்ட நம்ம சிற்ப சம்பந்தமான விஷயங்களையும் அவங்களுடைய அனுபவங்களையும் நம்ம இப்போ கேட்க போகிறோம். வணக்கங்க ஐயா.
வணக்கம் ஐயா.
நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த தொழிலில் இவ்வளோ
நாளாக திருப்பணி? நாங்கள் கோயிலில் வந்து திருவையாறு பெரிய கோயிலில் 5 தலைமுறையாக இருக்கோம் சார். எங்கள் தாத்தா, தாத்தாவோட அப்பா, நான் எல்லாம் 5 தலைமுறை செஞ்சிட்ருக்கோம். எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் போட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். கார்பன் தச்சு வேலை, பல்லாக்கு, தேர் எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கோம்.
வாகனங்கள் செய்கிறது,
வாகனங்கள் செய்கிறது,
குறிப்பாக மரவேலை சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் நீங்கள் வந்து
செய்வோம் ஐயா.
சரிங்க. இப்போ 5 தலைமுறையாக நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா?
ஆமாங்க.
சரிங்க. இப்போ 5 தலைமுறையானாக்கா இப்போ வந்து உங்களுக்கு எந்த எந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் சிறு வயதுலேருந்தே இதை நீங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்களா?
ஆமாங்க, அப்பா கிட்டே.
அதை பற்றி நீங்கள் அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
அப்பாகிட்டே தான் கற்றுக்கிட்டேன். அப்பா வந்து கொள்ளு வேலை செஞ்சுருந்தாங்க. அதாவது கொள்ளு வேலைனா பற்ற.
சரி.
கொள்ளு பற்ற செஞ்சுருந்தாங்க. நாங்கள் வந்து நானும் கொள்ளு வேலை செஞ்சுருக்கும் போது கோவில், நம்ம பெரிய கோவிலுக்கு தச்சு ஆசாரி, தச்சு வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சுங்க. முன்னோர்கள்லாம் இருந்தவங்களாம் கொஞ்சம் காலம் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தச்சு வேலை செய்கிறதுக்கு கோவில்லே கற்றுக்கிட்டு அப்பாட்டையும் கற்றுக்கிட்டு முறையாக வாகனம் போக்குவரத்து வெளியில் ஒவ்வொன்றும் செஞ்சு செஞ்சு அப்படியே அனுபவ ரீதியாக வந்துட்டேங்க ஐயா.
இப்போ எத்தனை காலமாக அப்போ செஞ்சிட்ருக்கிறீங்க?
நான் வந்து எனக்கு நான் ஒரு 35 வருஷமாக செஞ்சிட்ருக்கேங்க.
35 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறீங்க. எந்தெந்த மாதிரியான வாகனங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கிறீங்க?
ஃபஸ்ட்டு வந்துங்க ஐயா, நான் நம்மளுடைய நேரம் நல்ல நேரத்துக்காக வேண்டி விநாயகருக்கு மூஞ்சூர் வாகனம் தான் ஏன் ஃபஸ்ட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாகனமும் அப்படியே செஞ்சு நிறையா மயில் வாகனம் செஞ்சுருக்கேன், யாழி வாகனம் செஞ்சுருக்கேன், சிங்க வாகனம் செஞ்சுருக்கேன், ரிஷபா வாகனம் செஞ்சுருக்கேன். நிறையா வாகனங்கள் செஞ்சு வெளியில் உள்ள இந்த சுற்றுப்பற்ற கிராமத்துங்கள்லாம், அம்மன்பேட்டை, ஐயம்பேட்டை, திருப்பலனம், மன்னார்குடிக்கு வந்து ஒரு பஞ்ச பாண்டவர்கள் ஒரு சிலை ஒன்று ஒரு 5 செய்ய சொன்னாங்க, அது செஞ்சோம். சுவாமி கொண்டு போகிறதுக்கு மஞ்சம், அது செஞ்சோம்.
குறிப்பாக வந்து திருவிழா காலங்களில் இந்த வாகனங்கள் வந்து ரொம்ப பயன்படுத்துகிற நிலைமை இருக்குது இல்லைங்களா?
ஆமாங்க.
இந்த திருவிழாக்கு நடக்கிறது அந்த 10 உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயாறப்பர் கோயில்லையும் அந்த பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த பிரம்மோற்சவத்தில் நடக்கிற இந்த 10 வாகனங்கள் அப்படிங்கிறது, இந்த 10 வாகனங்களும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் செய்கிறது தானா?
ஆமாங்க, நான் செய்கிறது.
இந்த 10 வாகனங்களை பற்றி என்னென்ன இது இது செய்கின்ற பொழுது, இப்போ காளை வாகனம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் என்ன சிறப்பு அப்படின்ற மாதிரி அந்தந்த வாகனத்துக்கு உள்ள ஒரு சில சிறப்புகளை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன்.
சரி. இப்போ சுவாமிக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்துங்க, இப்போ திருவையாறு பெரிய கோயில் ஐயா, முதல் கொடியேற அன்னைக்கு சும்மா மஞ்சத்தை தான் சாமி பிறப்பாடு. ரெண்டாவது வாகனம் சேஷ்ட வாகனம்.
சேஷ வாகனம்
செஞ்சுருக்கோங்க, நிறையா ஊருக்கு செஞ்சு அனுப்பிச்சிருக்கோம், செஞ்சுருக்கோங்க. மூணாம் திருவிழாவுக்கு வந்து பூதவாகனம் ஐயா, பூதவாகனத்தில் சாமி பிறப்பாடு. பூதவாகனம் செஞ்சுருக்கோம், சின்னதாக செஞ்சுருக்கோம், ஆனால் பெருசு செய்யலைங்க. திருவையார் கோயிலில் இருக்கிற அளவுக்கு செஞ்சு செய்யலை, அதை பார்த்துட்டு சின்னதாக செஞ்சு அனுப்பிச்சிருக்கோம்.
இப்போ பார்த்துட்டு செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து செய்கிறீங்க?
அதாவதுங்க, இப்போ நான் வந்து புக்கிலலாம் வந்து படிக்கலைங்க, வேலையினுடைய அனுபவம் தாங்க. இப்போ எனக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படுதுன்னு திருவையார் பெரிய கோயிலில் எல்லா வாகனமும் இருக்குங்க, அதில் போய் பார்த்துக்குவேன். இப்போ கைலாச வாகனம் செய்யணும்னு சொல்கிறீங்கன்னா, கைலாச வாகனத்துக்கு எத்தனை தலை, எத்தனை கைகள், அந்த கைகளில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டால் நான் போய் அதை பார்த்துக்கணும்.
இந்த ஒவ்வொரு வாகனம் செய்கிறதுக்கும் அதற்குன்னு ஒரு சிறப்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து அந்தந்த வாகனத்துக்குரிய முக அமைப்புகள், அந்தந்த வாகனத்துக்குரிய கைகள், காலெல்லாம் எப்படி வைக்கிறது, இதுக்கெல்லாம் கணக்கு எதுவும் இருக்குங்களா?
அதாவதுங்க, ஒரு பொம்மை ஒன்று செஞ்சோம்னா நிற்கிற பொம்மையாக இருந்துச்சுன்னா அதுக்கு பாகம் 8 பாகம் பண்ணுங்க. காலிலேருந்து தலை வரைக்கும் 8 பாகம், ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒன்று இருக்கணும் அப்படின்னு செய்வாங்க. கால் மடக்கி நிற்கிற வாகனமாக இருக்கும், அது பொம்மைகளாக இருக்குன்னு வச்சிங்களேன், அதுக்கு 6 பாகம், அது 8 பாகம் வைக்க முடியாதுங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நாங்கள் அந்த பாகத்துப்படி தான் எல்லாம் செய்வோம்.
இப்போ அந்த பாகம் 8 பாகம்னு நீங்கள் வச்சுட்டு, அந்த 8 பாகத்தில் நீங்கள் வந்து என்ன அதற்கான வரைபடம் மாதிரி செஞ்சுக்கிட்டு செய்வீங்களா?
இல்லை அனுபவ ரீதியிலே அப்படியே கையை அப்படியே வரைபடம் அப்படியே கரெக்டாக வந்துருங்க. பொம்மைகள் செய்யணும் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஐயா, அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே டிசைன் போட்டு அப்படியே 8 பாகத்தை பண்ணுவோம், பண்ணி அந்த டிசைன் போட்டு அப்படியே அடிச்சிருவோம்.
இப்ப இந்த சேஷ வாகனத்தை பத்தி சொன்னீங்க.
ஆமாங்க.
இப்ப வந்து சேஷ வாகனம் சொல்றது அந்த பாம்பு நம்ம இது பண்ற மாதிரி
அஞ்சு தலை
நாகம் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த அஞ்சு தலை நாகத்துக்கு சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம், என்னென்ன நிறம் கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான அமைப்புகள் கொடுக்கணும், இப்ப அதுக்குரிய அந்த நாக்கு நீட்டிட்டு இருக்கிறதுல இருந்து அத்தனை நுணுக்கங்கள்லாம் இருக்குது.
நாங்க பார்த்து அந்த தலை, சரி தலை இந்த அமைப்புல இருக்கணும், நாக்கு அதுக்கு இப்படி இருக்கணும், கண் இந்த வடிவத்துல வரணும் அப்படிங்கிற ஒரு அனுபவ ரீதியில அப்படி கொண்டு வந்துடும் ஐயா.
அந்த ஏற்கனவே செய்திருக்கிறத பார்த்து பார்த்து செய்வீங்க,
பார்த்து
இல்ல பார்த்து நீங்க வந்து பார்த்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து,
அதாவது ஏன் இப்ப வாகனம் அஞ்சு தலை வாகனம் செய்யணும், அஞ்சு தலை சேஷ வாகனம் செய்யணும்னு சொன்னா ஒரு இடத்துல பெருசு இருக்கும், ஒரு இடத்துல சின்னது இருக்கும், அது பார்வையிட்டு இதுக்கு இவ்வளவு உயரத்துல எங்களுக்கு வேணும்னு சொன்னா அது இருந்தாப்புல நாங்க கரெக்டா அமைச்சு செஞ்சு விட்டுருவோம்.
இந்த வாகனம் செய்கின்றது அப்படின்னு செய்கின்ற நேரத்துல இந்த கோயிலுக்கு இந்த அளவுல தான் வந்து வாகனம் செய்யணும் அப்படின்னு கணக்கு இருக்கா?
இருக்குங்கய்யா. அதாவது இப்போ ஒரு ஒரு தேர் நாங்கள் செய்கிறோம் செய்யணும்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு தேர் செய்யணும்னு நீங்கள் சொல்லிங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளவு ஒரு வசதி வாய்ப்பு இருக்கு செய்யலாங்கிற கொட்டேஷன் உங்கள்ட்ட கேட்டுக்குவோம். கேட்டுக்கிட்டு அந்த சுவாமியினுடைய பீடா இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுவாமியினுடைய பீடத்தை அதை பங்கு அதை நாங்கள் அதை அட்டேப்பெல்லாம் அழைச்சி அளக்க மாட்டாங்க, அது மகத்தாவும் அளக்க மாட்டோம், அதை பார்த்து கண்ணால் இத்தனை இன்ச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 2, 4, 6, 8, 16, 32 அப்படிங்கிற பாகம் மட்டும் தாங்க நாங்கள் தேர் செய்வோங்க.
அப்போ சாமியுடைய மூர்த்தியினுடைய அளவை பொறுத்து நீங்கள் வந்து
அந்த பீடத்தினுடைய அளவை பொறுத்து நாங்கள் செய்வோங்க.
அது கூட நீங்கள் அளவு எடுக்கிறது இல்லை,
அது வந்து தேப்பால கண் பார்வையில் இத்தனை இஞ்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அளவு தான்.
அளவு எடுக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது ஏதோ ஒன்று சுட்சமாக ஒரு செய்தி மறைஞ்சிருக்கிற மாதிரி உணர முடியுது.
அதெல்லாம் எப்படி நாங்கள் அளவுன்னு சொன்னால் மனசில் இத்தனை அளவு இருக்கும், அது தேப்பில் வந்து சாமி அளக்கக்கூடாதுங்களா?
அதுதான் அந்த ஒரு விஷயத்துக்காக எங்களுடைய அனுபவத்தையும் வச்சு.
ஆமாங்க.
இது இவ்வளவு தான் அளவு.
சுவாமியை வந்து நம்ம அதாவது சுவாமியை நம்ம கும்புறத்துக்கான ஒரு தகுதி பட்டிருக்கோம், சுவாமிகிட்டே நம்ம என்ன தேவையோ சாமியில் கேட்கறதுக்கு தகுதி பட்டிருக்கோம், சுவாமியை அளவு எடுக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லைங்க ஐயா.
ஒரு அந்த ஒரு அடிப்படையில சாமி அளந்திர முடியாது அப்படிங்கிற ஒரு தத்துவம் அடங்கியிருக்கிறதுனால நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்தை
உங்களுடைய
மனசுல நிறுத்திக்கிட்டு அளவு செஞ்சு நீங்க பண்றீங்க.
சரி, இது ஒரு 4 அங்கலம் இருக்கும், 5 அங்கலம் இருக்கும், ஐயா சொல்றாங்க சுவாமி சொல்றாங்கன்ட்டு அதுக்கு தந்தாப்புல 8, 16, 32 அப்படின்னு எங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குங்க, அதை போட்டு பிரிச்சு நாங்க இந்த அளவுல தேர்ச்சி
அந்த அளவுல கரெக்டா சரியா உட்காந்துடும்.
ஆமாங்க. சுவாமியை வந்து இன்னைக்கு தேப்பால் அளக்கிறது மகா தவறு, அளக்க கூடாது.
அது வந்து ஒரு சிரத்தையா நீங்க கடைபிடிச்சுக்கிட்டு வரீங்க.
ஆமாங்க.
வரவேற்கிய விஷயம் இந்த 10 நாளைக்கு உரிய வாகனங்கள், அது தவிர தேர் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த தேரும் வந்து நம்ம அப்ப தேர் வேலையும் நீங்க செய்யறீங்க?
தேர் வேலை செய்யறோம்.
சரி, இப்ப வந்து தேர்கள்னு எடுத்துக்கிற போது
ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு உருவம் அமைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க.
அது எப்படி?
அதாவது முன் தோற்றம், அதாவது தேர் சிவபெருமானுக்கு தேர் சீரம் பண்ணிட்டீங்களா, கீழே வந்து பூதபாரில் வந்து நாங்கள் போதியல் கட்டன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து சிம்மாசனம் வரையும் சிவபெருமானாக தான் வரணும், வரிசையாக 8th நேர் சிவபெருமானாக தான் இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் வாகனம் இது பொம்மைகள், கிருஷ்ணருடைய லீலைகள் இருக்கலாம், தசாவதாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு உருவங்களையும் ஒன்று ஒன்று அமைக்கலாங்க.
சரி, ஆனாலும் பெருமானுக்கு நேரா இருக்கிறது பூரா வந்து சிவபெருமானுடைய
அம்பாளுக்குன்னா அம்பாள் தான் இருக்கணுங்க, முருகனுக்குன்னா முருகன் தான் இருக்கணும், விநாயகருக்குன்னா விநாயகர் தாங்க இருக்கணும்.
சரி, அப்ப அந்த அந்த இதை வச்சே வந்து இது யாருடைய தேர் அப்படிங்கறத அழகா கண்டுபிடிச்சாங்க.
கண்டுபிடிச்சிடலாங்க. அதாவது சைடு பின்புறம் எல்லாத்துலயும் வேற வேற உருவங்கள், அதாவது சுவாமிகள் உருவங்கள் தவிர சுவாமிகள் இருக்கணுங்க.
சரி, அப்ப அந்த பக்கத்துல இருக்கின்ற சுவாமி உருவங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எந்தெந்த மாதிரி உருவங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எப்படி தீர்மானம் பண்ணுவீங்க? இல்லைன்னா அது கேட்குறவங்களுடைய பொறுத்ததா, இல்லை நீங்கள் இதுவும் எப்படி எப்படி வந்து நீங்கள் வந்து இந்தந்த உருவங்கள் வரணும்? இப்போ சிவபெருமானுடைய தேரையே எடுத்துக்குவோம்.
ஆமாங்க.
சிவபெருமானுடைய தேரில் சிவபெருமானுடைய எந்தெந்த மாதிரியான உருவங்கள் எல்லாம் வர்றது? இப்போ 25 மூர்த்தங்கள் இருக்குது, தட்சிணாமூர்த்தி அந்த மாதிரி எல்லாம் இருக்கின்ற பொழுது எந்த மாதிரியான உருவங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்க?
முன்னாடி சுவாமி சிவபெருமானுடைய உருவங்கள் வந்துருங்க, பின்னாடி நடராஜ பெருமானுடைய உருவங்கள் வந்துருங்க, பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியினுடைய உருவங்கள் வந்துருங்க, அது மாதிரி பக்கத்தில் அதுக்கு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுனுடைய உருவங்க. சுவாமிக்கு பக்கத்துல துவார பாலகர் நாலு பக்கமும் வரணுங்க. மூளையெல்லாம் கோடி யாழம்னு, கோடி யாழம் அது யானை நிற்கும், கீழே வந்து ஒரு யாழி, யாழி மாதிரி முகம்லாம் அதை அமைச்சு அப்படி செய்யணுங்க. அது எங்களுக்கு முக்கியமான கோணங்கள் திருப்பணுங்க தேரை, அது விதமான சதுரமாக தேர்க்க கூடாதுங்க. கீழே வந்து அடிப்படையில் நீட்டு போக்கான ஒரு அமைப்பு நாங்கள் செஞ்சிடணுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக குறைச்சி மேலே வந்து சதுரமாக கொண்டு வந்துடணுங்க.
இந்த தேர் செய்கின்ற பொழுது இந்த தேருக்கு வந்து குறிப்பாக வந்து தேருக்கு வந்து தேர் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னால் இப்போ அரசாங்கத்தினுடைய துறையிலிருந்து இந்த இந்த தேர் வந்து ஓட்டுறதுக்கு தகுதியான நிலைமையில இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து இது செய்யறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றாங்க?
அது பார்க்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இப்ப ஒரு கோவிலில் ஒரு தேர் இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து கோவில் முதலாளிகள் வந்து அதை தேர் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் கார்பெண்டர் ஆசாரிகள் போய் பார்க்கும்போதுங்க இது மாதிரியான ஒரு தேர் கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்குங்க, இந்த வருஷம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைப்பா வருஷம் வருஷம் தேர் ஓடுனது, இந்த வருஷம் நிப்பாட்டக்கூடாது, நீங்கள் பார்த்து கொஞ்சம் கச்சிதமாக பொறுமையாக இருந்து ஒட்டி வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய சுவாமியினுடைய காரியத்தை நாங்கள் நிப்பாட்ட முடியாதுங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் பார்த்து பொறுமையாக செஞ்சுட்டு வந்துடுவோங்க.
ஒரு பகுதி
அப்படியே பார்த்து சரி இன்ன இடத்துல போனா இன்னும் ஆடுது, அதை பார்த்து கொஞ்சம் ஒரு ஆணியோ ஒரு போக்குவரத்து அடிச்சுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து அடிச்சுவோம்.
ஆனா அதை வந்து உரிய துறையிலிருந்து அதற்கு வந்து அதற்குரிய இது தகுதியான நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு செய்யறது தான் அங்க வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாப்பாகதான் இருக்கும்.
உண்மைதாங்க.
சரி, அவங்க என்ன மாதிரியான இதுகளை பார்க்குறாங்க? இப்போ வந்து அந்த துறையிலேருந்து வர்றவங்க, பொதுப்பணித்துறையிலேருந்து அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க வந்து அந்த தேரினுடைய என்ன விஷயங்களை வந்து அவங்க வந்து காட்சி பார்க்குறாங்க?
ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த சக்கரம் உருளுது பார்த்தீங்களா, அந்த சக்கரம் சரியாக இருக்கா?
முதல் சோதனை.
ரெண்டாவது சக்கரத்தில் அச்சின்னு சொல்லுவாங்க, அச்சு மாட்டிருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு இரண்டாவது சொல்லுங்க. மூன்றாவது தேர்னுடைய குத்துக்கால் அலங்காரம் பண்றோம் பார்த்தீங்களா, அது அலங்காரம் பண்ணியிருக்க கால்கள் சுத்திலும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மூணாவது கட்டெல்லாம் நல்லா கட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஆசாரியை கூப்பிட்டு என்னப்பா நல்லா இருக்கா, சரிப்பா நல்லா இருக்குங்க, இந்த வருஷம் நாங்கள் பார்த்து கச்சிதமாக இருந்து போட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் சைன் பண்ணுவாங்க.
நல்லது. இப்போ முன்னாலெல்லாம் நமக்கு வந்து தேரை பொறுத்தளவில் தேர் வந்து முழுமையாக வந்து மனிதர்கள் இழுத்தது இல்லைனாக்கா மற்றபடி ஒரு சில இடங்களில் மாடுகளோ எதுவும் இது பண்ணிக்கிறது வச்சுக்க வசதி உண்டு. ஆனால் இப்போல்லாம் வந்து இந்த இரும்பு தகடு போட்டு இது செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த சக்கரத்துக்கு வந்து செஞ்சு அதுக்கு பிறகு நம்ம வந்து தள்ளுறது அப்படிங்கிற ஒரு இதில்.
ஆனால் தேருனா வந்து முழுமையாக அந்த கோவிலில் தேர் ஓட்டோம்னா அந்த தேர் ஒரு இடத்துல மாட்டும், அதை மறுபடி சரி செய்யணும், அப்படி கொண்டு வந்தால் தாங்க அது தேர்னுடைய அழகு, அந்த ஊருக்கு சிறப்பு. விறுவிறு தேரை கொண்டாந்து ஒரு டிராக்டரையோ ஒரு ஜேசிபியோ கொண்டாந்து வச்சு இழுத்து கொண்டாந்து வச்சுட்டு போகிறதுல அது நல்லது இல்லை.
அதாவது மக்கள் எல்லாருடைய
ஒத்துழைப்பும்
அங்கே வந்து அங்கே திருக்கோயில் வழிபாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேர் திருவிழாவுடைய சிறப்பு அம்சம்.
இப்போ காலையில் 9 மணிக்கு தேர் கிளம்புதுன்னு வச்சிங்களையா, ஒரு 10 மணிக்கெல்லாம் விறுவிறுன்னு ஒரு ஜேசிபியோ ஒரு டிராக்டரை போட்டு கொண்டாந்து நிப்பாடிட்டோம்னா ஒரு 4 மணிக்கு வந்து நம்ம போய் தேரை பார்ப்போம்னு மக்கள்லாம் பார்க்க வராங்கன்னு அப்போ தேர் வந்து வராது, இருக்கிற இடத்துக்கு போயிடும். இப்போ அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு இது வரும், மறாத வருஷம் அந்த கோவிலுக்கு போக வேண்டாம் போ, அது தேர் விறுவுன்னு காலையில் கண்டுபிடிது அப்படிங்கிற ஒரு ஏமாற்றங்கள் வரும். அது மாதிரி முறையெல்லாம் இருக்கக்கூடாது. தேர்ன்னு சொன்னால் மனிதர் தான்,
மனிதர்கள் பொதுவாக அந்த காலத்தில் சொன்ன மாதிரி ஊர் கூடிய தேர்
எழுப்புறதான்.
ஆமாங்க, கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் சுகமாட்டேருந்து நம்ம நல்லது வாங்கிக்க முடியுங்க. கஷ்டப்படாமல் இப்போல்லாம் வந்து ஜேசிபி இருக்குது, டிராக்டர் இருக்குது, விறுவிறு கொண்டாந்து வச்சுருவதில் அது நல்லது.
தனிப்பட்ட கருத்து, எல்லோரும் விரும்புகிறதும்.
ஆமாங்க,
அதில் வந்து இன்னொரு வினா இருக்குது என்னென்னா, இப்போது நீங்கள் ரொம்ப சிறப்பாக தேர்லாம் செய்கிறீங்க.
ஆமாங்க,
இந்த மாதிரி வேலைப்பாடுகள் ரொம்ப சிறப்பாக செய்துட்டுருக்கிறீங்க பெருமானுக்கு.
ஆமாங்க,
இதில் வந்து அந்த காலத்திலிருந்தே வர்ற மரபு வந்து தேரில் வந்து இந்த வெறும் மரம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குதா, இல்லை இந்த தேரில் இந்த இடத்துல இந்த இந்த உலோகங்கள்லாம், உலோகம்னா இரும்பு, இந்த மாதிரி சேர்க்கலாம் அப்படிங்கிற எதுவும் மரபு இருக்குதா, இல்லை எந்த உலோகமும் சேர்க்கக்கூடாது, ஒரு அச்சியில் இது அடிக்கிறதுனாலும் ஒரு மர சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிகள் எதுவும் அந்த காலத்தில் இருந்ததா, இல்லை அது காலத்தின் இதால் மருவி இந்த மாதிரி இரும்பு சக்கரங்கள் அதில் அந்த பட்டியெல்லாம் போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரிலாம் ஆயிடுச்சு
வந்து. ஐயா அந்த காலத்தில் வந்து தேருன்னு சொன்னால் மரத்தில் தாங்க இருக்கணும், அது மரத்துக்கான மரம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு இரும்புக்கினுடைய இரும்பு போல்ட்டு ஆணியும் போடுவாங்க, அது இருக்கணுங்க. ஆனால் சக்கரை வந்து மரத்தில் இருந்தால் தான் அமைப்பு, தேருன்னு சொன்னால் அது அமைப்போடு இருக்கணுங்க. இப்போ காலத்தினுடைய சூழ்நிலைகள் இதெல்லாமே போய் மாட்டிக்குது, தேர் சீக்கிரம் வந்துடணும், மனிதர் கஷ்டப்படாமல் வரணுங்கிறனால இரும்பில் செஞ்சிடறாங்க. அது இரும்பில் செய்யக்கூடாதுங்க, மரத்தில் தான் இரு தேருன்னு சொன்னால் மரம்
மரத்தில் தான் இருக்கணும்.
ஆமாங்க,
மரத்தில் இருக்கிறது தான்
அழகு,
ரொம்ப சிறப்பு, அழகும் கூட நல்லது, நல்ல விஷயம்.
அதாவதுங்க இந்த தேருக்கான ஒரு மரங்கள் இருக்குங்கய்யா, இந்தந்த மரத்தில் தான் அந்த தேர் செய்யணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு,
அந்த விதி.
ஆமாங்க,
அதை கொஞ்சம் சொல்லுங்க.
தேருன்னு சொன்னால் தேருக்கு தேவையான மரம் வந்து இழுப்ப மரம் தாங்க.
இழுப்பை,
இழுப்பை
சிறப்பு.
இழுப்ப மரத்தில் ஓவியங்கள் பார்க்கறது எல்லாம் பொம்மைகள்லாம் செய்யலாங்க. அந்த சக்கரங்கள் மாட்டி அச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து வாக மரத்தில் தாங்க இருக்கணும்.
ஓ, அச்சு கூட வந்து மரத்துலேயே
அமைக்கணும், வாக மரத்தில் தாங்க இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இழுப்ப மரமும் இழுப்ப மரமும் சேர்ந்து ஓடுனா சீக்கிரம் சூடு ஏற்பட்டு அது முறியறதுக்கான ஒரு
தன்மை, அந்த மரத்தினுடைய தன்மை ஒவ்வொருவரும் வேறுபடும்,
வேறுபட்டு முறியறதுக்கான இது, அதனால மற்றவர்களுக்கு ஒரு
விபத்துகள்
ஏற்படலாம். இப்போ அந்த வாக மரம் சொன்னால் சூடு ஏறாதுங்க, அதுக்கு வேண்டிய கிரீஸு எண்ணெய்களை ஊற்றணும் சொன்னால் சூடு ஏறாது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான ஒரு இது உண்டுங்க. ஆமாம், வாக மரத்திலே வந்து மற்ற பொம்மைகள் செய்யக்கூடாதுங்க, அது பால் மரத்தில் தாங்க வந்து சுவாமிக்கு உயர்ந்தது.
பால் மரம்,
இழுப்ப மரங்கிறது பால் மரங்க.
இப்போ ஒரு தேர் இருக்குன்னா அந்த தேர்ல வந்து நீங்க இந்த மரத்தாலான பொம்மைகள்,
ஆமாங்க,
அந்த எந்தெந்த மூலையில என்னென்ன இருக்கணும், தெய்வங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கறதே இருக்கும். அதுல வந்து இந்த தெய்வங்கள் இந்த மரத்துல தான் செய்யணும், இதுல தேர்ல வர்ற மூலவர் இல்ல பக்கத்துல இருக்கிற தெய்வங்கள் சுற்றி இருக்கிற தெய்வங்கள் இந்த மரத்துல தான் செய்யணும், இல்ல மத்த மரத்தில செய்தா தோஷம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்
இல்ல. தேருன்னு வந்தா ஐயா, தேருன்னு சொன்னா இழுப்ப மரம் தாங்க,
முழுமையாவே
இழுப்ப மரம் தாங்க.
அச்சை தவிர்த்து
பாக்கி எல்லாமே இழுப்ப மரம் தாங்க. இழுப்ப மரம் தான் சுவாமிக்கு உயர்ந்தது.
இது தேருக்கு மட்டுமா இல்ல எல்லா வாகனமுமே?
இல்ல தேருக்கு மட்டும்தாங்க. இப்ப ஒரு ஒரு வாகனம் சொன்னா மனிதர் தூக்கணுங்க, தூக்கும்போது இப்ப கணங்கள் நிறைய இருக்கும், தூக்க முடியாதுங்க. அதுக்கு வந்து நல்லத்தி மாவலிங்க மரம், மாவலிங்கன்னா சுவாமிக்கு உயர்ந்தது. இப்ப நாங்க சுவாமி பொம்மை எல்லாம் செய்யறோம் பார்த்தீங்களா, அது மாவலிங்க மரத்துல தான் செய்யணும். இப்ப நாகலிங்க மரம் சுவாமிக்கு இருந்தது ஏற்றது, அதே போல மாவலிங்க மரம் சுவாமிக்கு ஏற்றது.
நாகலிங்க மரம், மாவலிங்க,
நாகலிங்க மரம் பூ தான் சுவாமிக்கு வைக்கலாம், ஆனா அதுல வந்து உருவங்கள் செய்ய முடியாதுங்க.
இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாவலிங்கம், முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நீங்க தேர் வந்து வாகமரம், தேருடைய அச்சு வந்து வாகமரத்தினுடைய பாகத்துல இருந்து செய்யணும், இப்ப அவ்வளவு வல்லமை வாய்ந்ததாக, நம்ம காலப்போக்கில் என்ன சொல்றோம், ரொம்ப வல்லமை வாய்ந்தது, தேக்குல இருந்தா செய்யணும், தேக்கு மரம் தான் நல்ல திறம் சார்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா எல்லாருமே. அதையும் தாண்டினா ஒரு வலுவு கொண்டு,
தேக்கு மரம் சொன்னா தேக்கு மரம் வந்து அது வந்து அது ஒரு சைனிங்கான ஒரு
ஒரு
பளபளப்பான தன்மைக்கு தான் செய்ய முடியும். வீட்டு வேலைகள் செய்யலாம், நிலை செய்யலாம். சுவாமிக்கு தான் இழுப்ப மரம் தாங்க.
அதாவது அந்த இழுப்ப மரம்ங்கிறது அந்த தேக்கு இல்லை மற்ற மரங்களை விட அதை செய்யறதுக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும்,
எளிமையா இருக்கும். அது சுவாமிக்கு
உரிய மரம் அப்படின்னு சொல்றீங்க.
அதாவது உங்களுடைய அந்த இழுப்பு மரம் எதுக்காகன்னா அந்த அந்த மரத்தோட தன்மைகள், அந்த பொம்மைகள் எல்லாம் சிற்பங்கள்லாம் சேர்த்து வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மைகள்.
இப்ப
விட்டு போகாம
சுவாமிக்குன்னு சொன்னா இழுப்ப மரம் தான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் இல்லாத காலத்துல இழுப்ப காயை எடுத்து அதை எண்ணெயா ஆக்கி தான் வந்து கோவில்களை விளக்கு போடுவாங்க. அதுக்கு தான் இழுப்ப மரங்கள் அதிகமாக வேணும் அந்த காலத்திலே வச்சுருக்காங்க. இழுப்ப மரம் பலவிதமான முறையில் சுவாமிக்கு இருந்தது தாங்க. இழுப்ப எண்ணெய்கள், இழுப்ப மரம் தேருக்கு, இது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து சுவாமிக்கு தாங்க.
இந்த தேர் நீங்க செய்யும் போது உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் நியதிகள் நியமங்கள் எதுவும் இருப்பீங்களா?
இருப்பாங்க. இப்போ நான் பொதுவாகவே வந்துங்க, எனக்கு அறியாத காலத்தில், அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிற காலத்தில் வந்து, இப்போ வந்து ஒரு ஆகம முறைப்படி நம்ம விஸ்வகர்மா வயிற்றில் பிறந்திருக்கோம்னு சொன்னால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இந்த கறி மீன் இதெல்லாம் தள்ளி சாப்பிட்றது ஒதுக்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு குளித்து திருநீர் விட்டுட்டு தேர் வந்து முறைப்படி என்னவோ அது என்ன அளவோ
விரதனையமத்தோ
அந்த சுவாமிக்கு செய்யணுங்கிற ஒரு மன நிறைவோட வந்து செய்வாங்க. நான் என்னை பொறுத்தவரை நான் அப்படி தாங்க செய்வேன்.
இந்த துறையில் இன்னும் நீங்கள் இன்னும் பொதுமக்களோட பொதுமக்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எப்படி செய்யணும்னு விருப்பப்படுறீங்க, என்ன கலை இந்த கலை எப்படி வளரணும், இது எப்படி நிலைக்கணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்?
இப்போ பொதுமக்கள் வந்து இந்த கலையை வந்து எல்லாம் செய்யணுங்கிற ஒரு ஆசை தாங்க இருக்குது. பொதுமக்கள்லாம் வந்து மற்றவங்கலாம் இந்த கலையை செய்யணுங்கிற எண்ணங்கள் வரமாட்டேங்குதுங்க. நம்ம சரி ரைட்டு காலத்தினுடைய சூழ்நிலையில் யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க. இது வந்து செஞ்சால் ரொம்ப உயர்ந்ததுங்க. இப்போ நாங்கள் பரம்பரையாக எங்கள் தம்பி அங்கே பாட்டா பாட்டினார் தாத்தாட்டுன்னு வச்சிங்களேன், தாத்தா தாத்தாவோட அப்பா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, நாங்கள் எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து செஞ்சுட்ருக்காங்க.
இப்போ உங்களை தொடர்ந்து உங்கள் தலைமுறையும் உங்கள் குழந்தைங்கன்னு இந்த தொழில் செய்யலாம்.
நாங்கள் ஒரு அஞ்சு தலைமுறையாக திருவையார் ஐயார் அப்பருக்கு உழைக்கிறதுக்கான கடமைப்பட்டிருக்கோங்க.
இந்த துறையில் இருக்க மற்ற தொழிலாளர்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
இல்லை இப்போ இந்த துறையில் இருக்கிறவங்க மற்றவங்களை வந்து நான் எதுவுமே குறையாகவும் சொல்ல முடியாது, ஒரு போற்றியும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா காலத்தினுடைய சூழ்நிலை அப்படின்னா, இப்போ நம்ம வேலைக்கு வர்றாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்கிட்ட இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க.
இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்
இப்போ பொதுவாகவே வந்து இப்போ நான் தேர் வேலையால் பொதுவாக சுவாமியினுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தோம். காலையில் எந்திரிச்சோமா குளித்தோமா திருநீரை பூசணுமா வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுமா வேஷ்டியை கட்டணுமா உட்காந்தம்மா அந்த வேலையை செய்வோம்னு அந்த முறை தாங்க. சில பேர்லாம் வந்து கையிலே கட்டிட்டு வருவாங்க. ஏன் நீ இப்படி கையில் கட்டிட்டு வர, சுவாமிக்கு வந்து வேஷ்டி தானே கட்டிட்டு வரணும், நம்ம கையில் கட்டக்கூடாத, நம்ம வந்து என்ன ஒரு முறையில் பிறந்திருக்கோம் அப்படிங்கும்போது அந்த முறைப்படி தான் நம்ம வளரணும், தர்மங்கள் வளரணும், அதர்மங்கள் ஒழியணும், நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும், மற்றவங்களும் நம்மளை பார்த்து நல்லா வேலை செய்கிறார், நல்ல உயர்தரவான பிள்ளைங்க, நல்ல குடும்பத்தினுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க.
இப்போ நீங்கள் உங்களுடைய தம்பி மற்றும் குழந்தைங்கள்லாம் இதில் வந்து வந்து
இப்போ இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா ஐயா? இப்போ ஃபஸ்ட்டுங்க நீங்கள் எவ்வளவோ வந்து சிவன் சொத்து குலநாசம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஐயா. இப்போ நாங்கள் அஞ்சு தலைமுறையாக செய்கிறோம் ஐயா. இந்த செஞ்சுட்டு இருக்கும்போது திருவையாறு ஐயாரப்பருடைய சொத்து பத்து மா நிலம் நாங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஊமை நொண்டி எந்த விதமான குழந்தைகளை யாருக்குமே பிறக்கலையா. எனக்குளுக்கும் நல்ல பிள்ளை பிறந்திருக்கோம், எங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க நல்லா பிறந்திருக்காங்க. அப்பா அம்மா ரெண்டாவது தாத்தா யாருமே குறை இல்லைங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஐயாரப்பருக்கு உழைக்கிறோம், கடமைப்பட்டிருக்கோம்.
அப்போ இறைவனுடைய
பரிபூர்ண ஆசீர்வாதம்,
இறைவனுடைய தொண்டு செய்கிறீங்க,
செய்கிறோம்.
அதற்கு உரியதாக அந்த நிலங்கள் வந்து உங்களுக்கு
வழங்கப்பட்டு
அதை நீங்கள் வந்து செய்யணும்.
சாப்பிட்றதுனால எங்களுக்கு குறை வைக்கிறதுங்க.
இறைவனுக்கு பணி செஞ்சுட்டு அதில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சிறப்பாக
இருக்கும்
அப்படிங்கிறது
சிறப்பாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து ஐயாரப்பர் எந்த விதமான குறையே வைக்கலைங்க.
நல்லது,
நிறைவாக தாங்க வச்சுருக்காருங்க.
நல்லது. இப்போ வருகின்ற தலைமுறைக்காரங்க வருகின்ற பொழுது அவங்களுக்கு எந்த விதமான எதிர்காலம் காத்திருக்கு? இப்போ அவங்க எந்த மாதிரி அவங்க இப்போ நிறைய திருக்கோயில்களில் விழாக்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய திருக்கோயிலில் விழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது நிறைய திருக்கோயிலில் வாகனங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. அப்போ வந்து இப்போ புதிதாக வந்து கொண்டிருக்கின்ற தலைமுறைக்காரங்களுக்கு அந்த வாகனங்கள் செய்கின்ற பணியை வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்களா? நீங்கள் வந்து இதை செய்யுங்க, இது வந்து வாழ்க்கைக்கும் உதவும் பணி செய்யவும் உதவும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா?
சொல்லுவாங்க, சொல்லுவாங்க.
சரி, அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும்?
இப்போ அறிவுரை என்ன, இப்போ சுவாமி வாகனம் சுவாமியினுடைய சிலை இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் தெரியலனாலும் எங்களை கேட்டு சொல்லுங்கப்பா, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்க, ஏற்றுக்காதவங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியாது. அதே நான் சரி இந்த மாதிரி முறை இல்லைப்பா, வாகனம் இப்படி இருக்கணும், வாகனம் இந்த முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்கன்னு சரி இப்படிலாம் செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம்.
இப்போ ஒரு வாகனம் செய்யணும் அப்படின்னாக்கா எத்தனை காலம் ஆகுது?
அதாவது பெரிய வாகனம் அப்படின்னு சொன்னால் ஒரு 6 அடி உயரம், ஆறு அடி நீளம். அது காலத்தை விட இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னங்கன்னா, வாகனம் செய்யணும், நீங்க எங்களுக்கு இவ்வளவு உயரத்துல செய்யணும்னு நீங்க ஒரு குறிப்பிட்டு சொல்லிடுவீங்க. ஆனா நாங்க வந்து அந்த அடி வீடா இருக்கு பாத்தீங்களா, அந்த பீடத்தினுடைய அளவும் இப்போ ஒரு அஞ்சு அடியில் எங்களுக்கு வாகனம் வேணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் அஞ்சு அடியில் சரி அஞ்சு அடியில் ஐயா வாகனம் கட்டுறாங்களே சரி, இது எத்தனை அடி இருக்குது அது எத்தனை அடி இருக்குது சொல்ல முடியல. கரெக்டாக அந்த வாகனத்தினுடைய பீடம் இருக்குது பார்த்தீங்களா, அஞ்சு அடினா அந்த வாகனத்தினுடைய அடியிலேருந்து உயரம் தலை இருக்கு பாருங்களா, அதுவும் அஞ்சு அடி தான் இருக்கணும்.
ஓ, இது உயரமும் அகலமும் சரியாக
சரியாக இருக்கணும். வாகனத்தினுடைய நீளமும் அந்த அடி தளத்திலேருந்து உயரமும் சரியா முறையான இருக்கணும். இப்போ ஆறு அடியில் எங்களுக்கு ஒரு வாகனம் செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்போ அந்த வாகனம் வந்து சச்சிதரமாக வரணும். வாகனம் சச்சிதரமாக வரும், சேஷ வாகனம் இருக்கீங்களா, அதுக்கு வேற ஒரு அதை சச்சிதரமாக கொண்டாட முடியாதுங்க. அதுக்கு நீண்ட உயரத்தை தான் செய்வாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்குங்க.
சரி, அதற்கு அப்போ ஒரு வாகனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்கன்னா எத்தனை காலம் அது ஆகும் அப்படிங்கிறத பற்றி?
இப்போ ஒரு அஞ்சு அடி உயரத்தில் வாகனம் செய்யுங்க எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து சரி அஞ்சு அடியில் இவ்வளோ கேட்குறாங்கன்னா இத்தனை தச்சுக்கெல்லாம் முடிக்கலாம், இவ்வளோ நாள் முடிக்கலாம்னா எங்களுக்கு வந்து ஒரு 20-25 நாளில் முடிக்கலாங்கிற ஒரு நாங்கள் ஒரு மனசில் ஒரு பதிஞ்சு இந்த வாகனத்தை ஒரு 25 நாளில் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு முடிச்சு தாங்க உங்க அதனுடைய இதை தாங்க உங்கள்ட்ட சொல்ல முடியும். நாங்கள் ஒரு 4 பேர் வேலை செய்வோம்.
4 பேருக்கு 20-25 நாள்
அவ்வளோதாங்க வேலை செய்ய முடியும். ஏன்னா 4 பேருக்கு மேலே அதிகமாக வேலை செய்ய முடியாது உங்களுக்கு.
உதாரணத்துக்கு ஒரு நந்தி வாகனம் 5 அடி 6 அடி இருந்ததுன்னா அப்படின்னு
சொல்லுவாங்க. எந்தெந்த விதமான வல்லுநர்கள் இதில் வந்து இறங்குறாங்க? இப்போ வந்து தச்சு வேலையிலே வந்து நீங்கள் செய்கின்ற அந்த வாகனத்துக்கு பிறகு நீங்கள் தச்சு வேலையை மட்டும் செய்வீங்களா, அதற்கு பிறகு அதுக்கு மெருகூட்டுறது, அதற்கு வண்ணங்கள் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்களே செய்வீங்களா, அது வேறு யாரும் செய்வாங்களா, அந்த மாதிரி எந்தெந்த கலைஞர்கள் ஒரு வாகனம் அப்படிங்கிறத முழுசாக செய்யணும் அப்படின்னாக்கா எந்தெந்த மாதிரியான கலைஞர்கள் ஈடுபடுறாங்க?
இப்போ ஒரு வாகனம் அப்படின்னு செய்யணும்னு வச்சிங்களா ஐயா, ஒரு வாகனம் தச்சு வேலை ஒன்று, ரெண்டாவது கொள்ளு வேலை இரும்பு வேலையும் அதில் செஞ்சாகணும், ரெண்டு மூணாவது பெயிண்டிங் வேலை அவங்களும் அதில் வரணும். இந்த மாதிரியான பெயிண்டிங் கொத்து கொள்ளு வேலை தச்சு வேலை இது ஒரு மூணு சேர்ந்து தான் ஒரு வாகனம் செய்ய முடியும்.
சரி சரி சார்,
மூணு பேரும் அதுக்கு
மூன்று துறையிலையும்
மூன்று துறையிலையும் அதில் வரணுங்க. ஆமாங்க,
அதாவது நீங்கள் இந்த பெயிண்டிங் சொல்கிறது வர்ணம் பூசுறது,
வர்ணம் பூசுறது அதான் பெயிண்டிங்கிறது. அதுக்கான இப்போ நாங்கள் மரத்தினுடைய வேலை நாங்கள் செஞ்சுருவோம், அதுக்கு இரும்பில் தேவைப்படுது பார்த்திங்களா, அந்த வாகனத்தை வந்து நிற்க வைக்கிறதுக்கும் சாட்சி வைக்கிறதுக்கும் சுவாமியை வச்சு கட்டுறதுக்கும் அந்த வளைவு இதெல்லாம் வேணுங்கள்ல,
வர்ணம் பூசி அதை முழுமையாக கொண்டு வரீங்க இந்த மூன்று துறையில் இருக்கிற வாகனங்கள் தேவைப்படுறேன்.
அதுக்கு முதல்ல வந்து
இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன காலகட்டம் வந்து இந்த 20-25 நாட்கள் 4 பேர் அப்படிங்கிறது வந்து இந்த தச்சு வேலைக்கு மட்டும் உரிய
இல்லை, எல்லா வேலையிலையும்
இந்த மூன்று வல்லுநர்களும் பங்கு சேர்ந்த காலகட்டம் தான் 20 நாட்கள் தொடர்ந்து வேலை செஞ்சாங்க.
இப்போ ஒரு வாகனம் செய்கின்ற பொழுது ஏதாவது தவறுகள் நேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களா, அது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏதாவது ஒன்று தட்டி விட்டுச்சு கொஞ்சம் வேகமாக ஒல்லி அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான
அதெல்லாம் நாங்கள் சரி செஞ்சுக்குவோங்க.
சரி, அது எப்படி அதுலேயே செஞ்சிருக்கீங்களா?
ஒரு வாகனம்னு வச்சிங்களேன், ஒரு வாகனத்தில் பெரிய மரம் தேவைப்படும், அது ஒரு எத்தனை ஒட்டு வேணாலும் அதில் வச்சுக்கலாங்க செஞ்சுக்கலாம். ஆனால் சுவாமிக்குன்னு ஒரு பொம்மை செய்கிறேன்னு சொன்னால் அதில் வந்து ஒட்டே வைக்கக்கூடாதுங்க, அதில் பின்னமே படக்கூடாது, விண்ணம் பட்டுச்சுன்னா சுவாமி நம்ம உடம்புல விண்ணம் வச்சிருவாரு.
ஆக சுவாமிக்கு செய்யற இதை எதுலையும் விண்ணம்
வரக்கூடாது.
மற்ற வாகனத்தின் பகுதிகளில் வந்துச்சுன்னாக்கா அது
தவறு வரும், அதை திருத்திக்கலாம். சுவாமிக்கு வந்து நம்ம எந்த விதமான குறைபாடுகள் வச்சுக்க கூடாது. இப்போ ஒரு சுவாமிக்கு ஒரு சுவாமி ஒன்று செய்யுங்க, ஒரு சரஸ்வதி ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சரஸ்வதி செஞ்சுட்டு இருந்தோம்னா இந்த காலுக்கிட்டயோ கைகிட்டோ இடுப்பு கிட்டயோ அந்த மரத்தில் ஒரு போரைகள் வந்துட்டீங்கன்னா அதை அந்த மரத்தை தூக்கி போட்டுணுங்க, அதுக்குரிய வேற மரம் தான் எடுத்து செய்யணுங்க. ஏன்னா அதுதான் முறையும் கொடுங்க. சுவாமிக்கு தானே நம்ம மன நிறைவாக செய்கிறோங்க. அப்போ சுவாமிக்கு வந்து அந்தனுடைய ஒரு போகிற ஒரு பொக்கை வச்சுட்டோம்னு சுவாமி நமக்கு அந்த போகிற பொக்கை நம்ம உடம்புல வச்சுருவாருங்க
அப்படிங்கிறது சொல்லி கொடுத்து.
எனக்கு முன்னோர்கள் அதான் சொல்லியிருக்காங்க, சுவாமிக்கு செய்கிறதுல எந்த விதமான ஒரு குறைபாடு இருக்கக்கூடாது. வாகனம் செய்கிறீங்களா, அது மரம் கொஞ்சம் பொக்கம் இருக்கா, அது கொஞ்சம் ஒட்டு வைக்கலாம். ஏன்னா பெரிய மரமாக தேவைப்படுங்கிறதுனால அது வந்து செஞ்சுக்கலாம். சுவாமி உட்கார்றது தானே, சுவாமியில் வந்து எந்த விதமான இது செய்யக்கூடாது.
சரி, இந்த நீங்கள் செய்த இந்த பணிகள்லையே உங்களுக்கு வந்து உங்களுக்கு மனநிறைவும் உங்களுக்கு திருப்தியும் எதனால் ஏற்படுது?
எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வந்துங்க எனக்கு சுவாமிக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் தாங்க. சுவாமிக்கு ஒரு வாகனமோ ஒரு விக்கிரகமோ செய்யணும்னு சொன்னால் நம்மளும் செய்யணும், மற்றவங்களையும் செய்ய கூப்பிடணும், அவங்களும் இப்போ நம்ம அதனுடைய அடிப்படையில் நம்மளும் செஞ்சு நமக்கு ஒரு ஒரு நமக்கு ஏற்ற ஒரு ஊழியமும் நமக்கு கிடைக்கணும், அடுத்தவங்களுக்கும் அந்த ஊழியம் போகணும், அதனால் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தாங்க நான் செய்வேன்.
அதில் உங்களுக்கு ஒரு
அந்த எனக்கு அதில் ஒரு மன நிறைவு,
அதாவது நீங்கள் சாமி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வகையில் மனநிறைவு இருந்தாலும் இன்னொருத்தங்களும் இதனால் பயன்பெறணும்
அப்படின்னு.
இப்போ வாகனங்களுக்கு இந்தந்த மாதிரி வர்ணங்கள் பூசணும் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்குங்களா?
இருக்குங்க.
இப்போ எது இப்போ பஞ்சவர்ணம் பூசுறது ஏகவர்ணம் பூசுறது அந்த மாதிரிலாம்
கணக்கு உண்டுங்க.
சரி,
சுவாமிக்கு இந்த வாகனத்துக்கு இந்த இடத்துல இந்த வாகனம் பூசினாதான் வர்ணம் பூசினாதான் அழகு அமைப்பு அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க.
அது எல்லா
இப்போ தலை இருக்குன்னு சொன்னால் தலைக்கு கருப்பு விதமான ஒரு ஒரு வண்ணங்கள் இருக்கணும், கண் வெள்ளை கருப்பு. இப்போ இந்த மதுரை வீரன் கருப்பு இது மாதிரியான தேவதைகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வாகனம் குதிரை வாகனம் செய்கிறேன்னு சொன்னால் குதிரைக்கு வந்து இந்த வெள்ளை சிகப்பு அப்படிங்கிற ஒரு வர்ணங்கள் பூசணும். வால் எடுத்தீங்கன்னா கருப்பு தான் இருக்கணும், கால் எடுத்தீங்கன்னாக்கா கால் கீழே அந்த குழம்புன்னு சொல்லுவோம் அது கருப்பு தான் இருக்கணும், முடி கருப்பு, அந்த போட்டிருக்க கடிவாளங்கள் கயிறு என்ன கலரோ அந்த கலரு இது மாதிரியான ஒரு இதுதாங்க செய்யணும்.
இப்போ ஆனால் தேரில் செய்கின்ற அந்த பொம்மைகளுக்கு வந்து எப்பயுமே கருப்பு தான் பூசுறது இல்லைங்களா? அந்த அந்த
என்ன தாங்க இப்போ தேர்னு சொன்னால் பெயிண்டிங் பண்ணக்கூடாதுங்க,
பெயிண்டிங் பண்ண
அதனுடைய அழகு அதனுடைய அமைப்பு குறைஞ்சி போயிடுங்க. இப்போ தேரில் ஒரு பொம்மை சுவாமி ஒரு சுவாமியினுடைய வடிவத்தை அமைச்சு வச்சிருன்னு சொன்னால் பெயிண்ட் வந்து இந்த கண் விழி இந்த முகம் கை தோற்றம் அந்த நகைகளுடையதெல்லாம் அந்த பெயிண்டிங் போய் அப்படியே மூடி அது மறைவு
பட்டுருவோம்,
வேலைப்பாடு மறைஞ்சிருங்க. அதனால் அதுக்குன்னு அந்த காலத்தில் வந்துங்க இழுப்பை மரத்துக்கு இழுப்பை எண்ணெய் தான் அடிப்பாங்க, இழுப்பை எண்ணெய் அடித்தோம்னா அது பவர் பல பல பலன்னு அந்த பளபளப்பு என்னைக்குமே அந்த மரத்தை வந்து மற்ற விதமான ஒரு பூச்சிகள் திங்க முடியாதுங்க.
இப்போ இந்த இந்த முகபாவங்களை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இப்போ பல இடங்களில் இப்போ திருக்கோயில் அந்த துவாரபாலகர்கள் கூட செய்கின்ற பொழுது அந்த உருட்டு விழியோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து இருக்கணும். இப்போ வந்து செய்கின்ற துவாரபாலகர்கள் எல்லாம் ரொம்ப இனிமையான முகத்தோடு செஞ்சிடுறாங்க, ஆனால் துவாரபாலகர்களுடைய விழிகள் வந்து உருட்டு விழிகளாக இருக்கணும்.
துவாரபாலகர்னா துவாரபாலகர் சுவாமிக்கு உயர்ந்த ரெண்டாவது காவலாளி. ஒரு காவலாளியை என்ன ஒரு தோற்றத்தில் செஞ்சா அவன் மற்றவங்க பயம் இருக்கணும், அதனுடைய மீசைகள் அதனுடைய மொழி அதெல்லாம் அதை பார்க்கும்போதே நம்ம பயப்படுறான ஒரு அமைப்போடு செய்யணுங்க துவாரபாலகர். யாழி யாழியும் அந்த மாதிரி ஒரு பயங்கர யாழி வார்த்தையில் யாழி அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி யாழியும் அந்த பயத்தினுடைய உருவத்தில் தான் அமைக்கணும்.
அப்போ அந்த பாவங்கிறது அந்த ஒவ்வொரு பொம்மையிலையும் வர வேண்டியது ரொம்ப அவசியம்.
சுவாமி சுவாமினா அழகு முகம், சுவாமிக்கு சுவாமி அம்பாள் அம்பாளுக்கு அழகு முகம், சுவாமிக்கு அழகு முகம்
பார்த்தாலே இனி
முருகன் முருகன் முருகப்பெருமான அந்த அமைப்பு. அதே போல் விநாயகர் விநாயகருக்கு அதனுடைய முக தோற்றங்கள் அமைப்பு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விதமான இதை அமைக்கணுங்க.
இந்த நீங்க செய்கின்ற கலையை வந்து அனுபவிக்கிறவங்க பொதுமக்கள்.
பொதுமக்கள்,
ஏன்னா பொதுமக்கள் தான் நீங்க செய்கின்ற அந்த வாகனத்து மேல இறைவனை அமர்த்தி அந்த வழிபாடு திருவிழா வழிபாடு செய்யறாங்க. அப்படி இருக்கிற பொதுமக்களுக்கு உங்களுடைய கலையை பத்தி அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்க?
இப்ப ஒரு சுவாமிய ஒரு வாகனத்து மேல நம்ம உட்காந்து அமைச்சு கொண்டு போறோம்னா அந்த வாகனமும் நல்லா இருக்கணும், அந்த சுவாமியும் நல்லா இருக்கணும். அந்த நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் தான் நல்லா அமைக்கணும். என்ன வாகனம் செஞ்சுருக்காங்க? இப்போ சுவாமி நல்லா இருந்து வாகனம் சரியில்லைன்னு வச்சிங்களேன், என்ன இப்படி இருக்கு அப்படிம்பாங்க. சுவாமி நல்லா இருந்து வாகனம் சரியில்லை, என்ன இப்படி இருக்குன்னா, ரெண்டும் சுவாமியை கையெடுத்து கும்பிட்றாங்கனாக்கா வாகனம் செஞ்சவங்க வாகனம் நல்லா இருக்குப்பா, சுவாமி அது மேலே உட்கார்றது எவ்வளோ கலையோடு இருக்கு, என்ன அமைப்பாக அந்த வாகனம் செஞ்சுருக்காங்க. அந்த ஆகம முறைப்படி அளவு நீளங்கள், அதாவது முதியவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளோட வயதில் அவங்களுக்கு வந்து தொழில் நுட்பம் நம்மளை விட ரொம்ப நுட்பம் உரியவங்க, அவங்க பார்த்தாங்கன்னா சரி இது யார் செஞ்சது, நல்லா ஒரு விதமான அமைப்போடு செஞ்சுருக்காங்களே.
அதாவது உங்கள் தொழில் சார்ந்த
கலை சார்ந்தவங்க பார்க்கும்போது சரி இந்த தொழில் இந்த இந்த வாகனம் நல்லா அமைச்சு செஞ்சுருக்காங்க, இந்த சுவாமிக்கு ஏற்ற பொருத்தமாக அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்போடு நம்ம இந்த மன நிறைவோடு அதை நிறைவேற்றணும்.
அந்த பொதுமக்களுக்கு கிடைக்கின்ற அந்த நிறைவு
நிறைவு
சந்தோஷமுடைய அந்த வாகனத்தை பார்க்கின்ற பொழுது இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறாங்க, இப்போ அழகாக பெருமான் வந்து அதில் பவனி வர்றாரு அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து
மன நிறைவுமதி. ஆமாங்க, இப்போ ஒரு வாகனம் ஒன்று செய்ய சொல்கிறீங்க ஐயா, இப்போ அதுக்கு தகுந்த ஊதியம் நீங்கள் கொடுக்குறீங்க, அதை வாங்கி உடனடியாக அதை நாங்கள் செலவு பண்ணிவிடுவோம், அந்த ஊதியங்கள் போயிடும். நாங்கள் ஒரு முறையான ஒரு எப்படி முறையாக செலவு பண்ணாலும் அந்த இதை நாங்கள் பாதுகாத்துக்க வச்சுக்க முடியாதுங்க. நாங்கள் செஞ்ச கலை இருக்குது பார்த்தீங்களா, காலங்காலமாக அதை அப்படியே நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஆகா நம்ம செஞ்ச ஒரு இது நம்ம கலை அப்படின்னு வயதான ஒரு வயதான ஆளாலும் நம்ம செஞ்சருடைய சுவாமி அங்கே இருக்கார் பார்,
மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி.
அதை தாங்க போட்டுருணும்,
பெரிய பாக்கியம் அது.
அதை தாங்க இப்போ செய்யணுங்க.
இப்போ வந்து நீங்கள் செய்கிற அந்த இந்த வாகனங்களாக இருக்கட்டும் தேராக இருக்கட்டும், இப்போ ரொம்ப திருச்சோற்றுத்துறைக்கு புதிய
பல்லக்கு
பல்லக்கு செய்து ரொம்ப சிறப்பாக செய்துட்டு இருக்கிறீங்க, நாங்களும் அதை பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சி. இதில் வந்து இப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இந்த மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்போ உங்களுடைய பரம்பரை உங்களுடைய பரம்பரையில வர்ற நீ உங்களுக்கு வந்து இப்ப நிறைய இயந்திரங்கள்லாம்
வந்துருச்சு,
இயந்திரம் அதை செய்யறதுக்கு உண்டான இயந்திரங்கள்
நிறைய மிஷினரிஸ்
நிறைய இருக்கு, அதை கலைநயமா சேர்த்து இப்ப நிறைய வந்துருச்சு. முதல்ல எல்லாம் வந்து
மிஷினரி கிடையாதுங்க,
அதான் முதல்ல எல்லாம் வந்து அவங்க கையாலேயே செதுக்குவாங்களா, இல்ல இதுக்குன்னு வேற எதுவும் ஒரு இயந்திரங்கள் தன்னுடைய மின்சாரம் இல்லாம செய்யக்கூடிய அந்த எதுவும் வச்சிருந்தாங்களா?
இல்ல இப்போ அது வந்துங்க, அதாவது ஒரு வாகனமோ ஒரு சிலையோ ஏதோ ஒன்று செய்யும் போது கையால தான் செய்யக்கூடிய இது அந்த காலத்துல இருந்து வந்துட்டு இருக்குங்க. ஆனா அதுக்கு கடசலான பொருத்தப்பட்ட அதுக்கு வந்து மிஷினரி இல்லாம ஒரு சக்கரங்கள் போட்டு அதுல இருந்து ஒரு கயிறு போட்டு நம்ம செய்யற வேலையினுடைய உளியால் அதை பிடிச்சி அதை தான் அது மாதிரி கடசல் செஞ்சு செய்வோம்னு அதனுடைய நம்மளுடைய இதுதான். மிஷினரி இல்லாமல் தான் அந்த காலத்தில் வந்திருக்கு, இப்போ தான் வந்து மிஷினரி போக்குவரத்து எல்லாம் வந்திருக்கு, அப்போல்லாம் மிஷினே கிடையாதுங்க, கையால் தான் கையால் செய்கிறதாங்க உயர்வு.
ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இயந்திரங்கள் இந்த மிஷினரிஸ் எல்லாம் வந்ததுனால இப்போ நீங்கள் இயந்திரங்கள் மூலமாகவே அது கையில் செய்கிறது வந்து இப்ப நீங்க வந்து கையில செய்யறதுதான் வந்து சிறப்பு அப்படின்னு ரொம்ப
காலதாமதம்
காலதாமதம் அப்படிங்கிற விஷயத்தால வந்து நம்ம நீங்க இந்த இயந்திரத்துக்கு போறீங்களா, இல்ல இந்த இயந்திரத்தினால செய்யலாம் அதுல ஒன்னும் எதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு
அது வந்து இப்ப நம்மள வந்து இறைவன் படைச்சிருக்காரு, இறைவனுக்கு நம்ம செய்யறதுனால என்ன, ஏன் அந்த மிஷினரிய கொண்டாடணும், கையால் தான் செஞ்சு அவருக்கு சிறப்பம்சத்தை கொண்டாடணும் ஒழிஞ்சு அதை மிஷினில் செஞ்சு அதெல்லாம் வந்து செய்யறதான ஒரு சாத்தியப்படாதுங்க. இறைவன் நம்மளை படைச்சிருக்காரு, நம்ம இறைவனுக்கு செய்யணும்னு சொன்னால் மிஷனையே எதிர்பார்க்க கூடாது, தன்னுடைய கையால தான் அவருக்கு செய்யணும்.
நீங்க நீங்க சொல்றது வந்து ஒரு தேர் செய்யறோம் வேற எதுவும் செய்யறோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம தன்னுடைய
உழைப்பு
உழி ஒரு இதை வச்சு செய்யறதுதான் ரொம்ப சிறப்பு.
சிறப்பு
இப்போ காலம் அறிவிட்டதுனால
இயந்திரங்கள் ஒரு சில இதுக்கு மட்டும் வச்சுக்கணுங்க ஐயா, எல்லாத்துக்குமே. அதாவது நமக்கு அந்த வேலை நம்ம சுவாமிக்கு செய்யணும், நம்ம உழைப்பு இருக்கணும்னு சொன்னா நம்ம கையால தான்.
ஆனா இயந்திரங்கள்ல செய்யற ஒரு சிலைக்கும்
வடிவத்துக்கும் கட்டையால அடிப்போம், எவ்வளவு ஆழம் போனா அந்த சிலை நல்லா இருக்குங்கிற ஒரு மன தோற்றங்கள் வரும்
உங்களுக்கு வந்து அப்பயே தெரிஞ்சிடும்.
தெரிஞ்சிடும்.
அதுல இதுல செய்யும் போது
அதாவது அந்த மிஷினரி சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க போவோம், அதுக்கு கீழே அது போவாது. இப்போ முகத்தோற்றம் சொன்னால் முகத்தோற்றம் அந்த உருவோட கொண்டாடுனா நம்ம உடம்பு தலைன்னா இந்த வடிவமைச்சுனா உளிய கையால தான் கொண்டு போக முடியுங்க. மிஷினரின்னு சொன்னால் அந்த ஒரு
இயந்திரங்கள் மூலியமா செய்யற அந்த சிலையை விட தன்னுடைய கையால செய்யற அந்த சிலைக்கு தான் ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதுதான் ரொம்ப சிறப்புன்னு சொல்றேன்.
இப்போ ஒரு தேர்வுன்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன் ஐயா, கையால தான் செய்ய முடியும், மிஷினரியில் நீங்கள் எப்பயுமே செய்ய முடியாது. வாகனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் கையால் தான் செய்ய முடியும். மிஷினில் வந்து மிஷினரியில் செய்கிற ஒரு பொருள் வேற, கையால் செய்கிற பொருள் வேறங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு நிலை ஒரு ஜன்னலோ இதை எடுத்தீங்கன்னா தச்சு வேலையில் சார்ந்தது மிஷினரியில் செய்யலாம். சுவாமிக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளோட உழைப்பு அவருக்கு இருக்கணும், அதுதாங்க.
ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட உரையாடினதுல. நம்முடைய சைவம் டாட்டாருக்கு ரேடியோ அன்பர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்.
சந்தோஷம்,
ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கலை மூலமாக இறைவனுக்கு நீங்க செய்கின்ற தொண்டு நாளும் நாளும் வளரணும். உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேரு பெருமானுக்கு வந்து இந்த பணியில வாகனம் செய்கின்ற பணியில நிறைய ஈடுபட்டு பெருமானுக்கு அற்புதமான வாகனங்கள் அமைத்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த விண்ணப்பத்தோட நாங்க நிறைவு
செய்யணும். ரொம்ப சந்தோஷம்,
நன்றி வணக்கம்.
நன்றி வணக்கம்.